எனது அருமை அன்புள்ளங்களே, திருப்பாடல்கள் நூலின் இரண்டாம் பகுதியில் இன்று நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். இப்பகுதியில் 42 முதல் 72 முடிய உள்ள 31 திருப்பாடல்கள் தாவீதின் ஆட்சிக்காலத்தை பற்றிய பாடல்கள் என்று சொல்லப்படுகின்றது. திருப்பாடல் நூலில் மிகவும் புகழ்பெற்ற பாடல் ஆண்டவர் என் ஆயன் என்ற திருப்பாடல் என்பதை நாம் அறிவோம். அதற்கு அடுத்தபடியாக ஒரு சில பாடல்கள் ஓரளவு புகழ்பெற்றவை. இவைகளில் இன்றைய நம் தேடலுக்கு நாம் தெரிவு செய்திருக்கும் திருப்பாடல்கள் 42, 43 இரண்டும் அடங்கும். கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் என்று ஆரம்பமாகும் 42 திருப்பாடல் பல வடிவங்களில் பக்தி பாடல்களாக வெளிவந்துள்ளன. அன்பு நெஞ்சங்களே, 42 மற்றும் 43 ஆகிய இவ்விரு திருப்பாடல்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு என் கவனத்தை முதலில் ஈர்த்தது. நாடு கடத்தப்பட்டோர் மன்றாட்டு என்பது அந்த தலைப்பு. கடந்த சனிக்கிழமை மே 21 விண்வெளி வீரர்களுடன் திருத்தந்தை செயற்கைக்கோள் மூலம் பேசியதை தொலைக்காட்சியில் நாம் பார்த்திருப்போம் இல்லையா?
Dear astronauts, I'm very happy to have this extraordinary opportunity to converse with you during your mission. I'm especially grateful to be able to speak to so many of you as both crews are present on the space situation of this time.
இந்த உரையாடலின் துவக்கத்தில் விண்வெளி வீரர்கள் குழுவின் தலைவனாக இருந்த மார்க் கெல்லி என்பவர் திருத்தந்தையிடம் சொன்ன வார்த்தைகள் இன்றைய உலகின் நிலையை நன்கு படம் பிடித்து காட்டுகின்றது.
Well, thank you for the kind words, Your Holiness. We fly over most of the world and you don't see borders but at the same time we realize
நாங்கள் வெகு தூரத்தில் உலகைச் சுற்றி பறந்து கொண்டிருக்கின்றோம். இங்கிருந்து பார்க்கும் போது நாடுகளின் எல்லைக் கோடுகள் எங்கள் கண்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அதே நேரம் பூமியில் வாழும் மக்களை நினைத்து பார்க்கின்றோம். அவர்கள் இந்த எல்லைகளுக்காக எவ்வளவு தூரம் வன்முறைகளில் ஈடுபடுகின்றனர் என்பதை நினைத்து பார்க்கின்றோம்.
அன்புள்ளங்களே, நமது அறிவியல் முன்னேற்றங்களால், தொடர்பு சாதன முன்னேற்றங்களால் உலகம் மிகவும் குறுகி உலகமே ஒரு கிராமமாக மாறி வருகிறது என்று ஒருபுறம் நாம் பெருமைப்படுகின்றோம். ஆனால் அதே நேரம் நமது மனிதகுலம் ஒவ்வொரு நாளும் உருவாக்கி வரும் பிளவுகள் பிரிவுகளால் அண்மைய நாடுகளே அணுக முடியாத அளவு தூரமாகப் போவதையும் நாம் உணர்ந்து வருகின்றோம். மனிதகுலத்தின் அறிவு ஒவ்வொரு நாளும் பறந்து விரிந்து கொண்டே போகின்றது. ஆனால் மனதளவில் நாம் குறுகிக் கொண்டே போகின்றோம். பூமிக்கு அடுத்த பல கோளங்களில் நாம் காலடி பதித்து விட்டோம். ஆனால் அடுத்த வீட்டில் இருக்கும் அயலவரை சந்திக்க நம் மனதில் பயமும் தயக்கமும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. அன்புள்ளங்களே, நாடு கடத்தப்பட்டோர் மன்றாட்டு என்ற இத்திருப்பாடல்களின் தலைப்பு எனக்குள் இந்த எண்ணங்களையெல்லாம் உருவாக்குகின்றன. நாடோடிகளாய், புலம் பெயர்ந்தோராய், சொந்த நாட்டுக்குள்ளேயே அகதிகளாக கோடிக்கணக்கில் மக்கள் துன்புறுவதை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்டு வருகின்றோம். இந்த வேளையில் இந்த திருப்பாடல்கள் வழியாக நாமும் அவர்கள் சார்பில் நம் மன்றாட்டுக்களை எழுப்ப இந்த விவிலிய தேடலை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துவோம். எனதருமை அன்புள்ளங்களே, நாடு விட்டு நாடு பயணம் செய்வதற்கும் நாடு கடத்தப்படுவதற்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறுபாடுகள் உள்ளன. நாடு விட்டு நாடு பயணங்கள் செய்வது நாமாகவே மேற்கொள்ளும் ஒரு முயற்சி. பொதுவாக இது ஆனந்த எதிர்பார்ப்புகளை உருவாக்கும் ஒரு செயல். ஆனால் நாடு கடத்தப்படுவது நம்மீது திணிக்கப்படும் ஒரு கட்டாயம். இது வேதனைகளில் நம்மை மூழ்க வைக்கும். இயற்கை பேரிடர், அரசியல் பொருளாதார சிக்கல்கள், மதம், இனம், மொழி இவைகளால் எழும் வன்முறைகள் என்று பல காரணங்களால் கோடான கோடி மக்கள், பெரும்பாலும் ஏழை மக்கள் ஒவ்வொரு நாளும் நாடு கடத்தப்படுவதை நாம் கேட்டு வருகின்றோம் இல்லையா? தாங்கள் வாழ்ந்த இடங்களிலிருந்து முற்றிலும் வேரோடு வெட்டப்பட்டு வேறு இடத்திற்கு விரட்டப்பட்டுள்ள இந்த மக்களுக்கு வாழ்வின் மீது சிறு இலை போன்ற பிடிப்பை ஏற்படுத்துவது கடவுள் நம்பிக்கை மட்டுமே. இந்த கடவுள் மீது கோபம் இருந்தாலும் அந்த ஒரு நம்பிக்கை மட்டுமே இவர்களை இந்த உலகில் வாழ வைத்துள்ளது. இத்தகைய கோபம், தாபம், துயரம், அதேவேளையில் நம்பிக்கை என்று பல உணர்வுகளை இந்த இரு திருப்பாடல்களும் நமக்கு வழங்குகின்றன.
உன்னை தேடி தேடி அலைந்தேன் வாழும் தெய்வமே, உந்தன் ஒளியை என்று காண்பேன் வாழ்வின் தெய்வமே, என்றும் வாழும் தெய்வமே. உன்னை தேடி தேடி அலைந்தேன் வாழும் தெய்வமே, வாழும் தெய்வமே.
அன்புள்ளங்களே, இந்த பாடல்களை தாவீது எழுதினார் என்பது விவிலிய ஆய்வாளர்களின் கருத்து. தாவீதும் நாடு கடத்தப்பட்ட நிலையை உணர்ந்தவர். சவுல் அரசனிடமிருந்து தன் உயிரை காத்துக்கொள்ள நாட்டை விட்டு ஓடி எதிரியான காத் நாட்டு மன்னர் ஆக்கிசிடம் அவர் சென்றார். அங்கும் ஒரு பைத்தியக்காரன் போல் நடித்து அங்கிருந்து தப்பினார் என்று சாமுவேல் முதல் நூல் 21 அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். இரண்டாம் முறையாக தாவீது தன் மகன் அப்சலோமிடமிருந்து தப்பி ஓடுகின்றார். இம்முறை அவர் இறைவனின் நகரான எருசலேமிலிருந்து வெளியேறுகின்றார். அப்படி அவர் செல்லும்போது அவருடன் சென்றவர்கள் உடன்படிக்கை பேழையையும் சுமந்து சென்றார்கள். ஆனால் தாவீது அந்த பேழையை மீண்டும் இறைவனின் நகருக்குள் அனுப்பி வைக்கின்றார். தன் துயரங்களின் உச்சத்தில் அவருக்கு இருந்த ஒரே துணையான இறைவனின் பிரசன்னத்தையும் அவர் இழக்க வேண்டியிருந்தது. இந்த நிகழ்வை சாமுவேல் 2 நூலில் நாம் வாசிக்கின்றோம்.
சாமுவேல் 2 புத்தகம் அதிகாரம் 15. மக்கள் யாவரும் கடந்து சென்றதைக் கண்டு நாடு முழுவதும் புலம்பிற்று. அரசர் கிதரோன் அருவியை கடந்தார். மக்கள் அனைவரும் பாலைநிலத்தை நோக்கிச் சென்றனர். இதோ சாதோக்கும் அவரோடு லேவியர் அனைவரும் கடவுளின் பேழையை சுமந்து கொண்டு வந்தனர். அரசர் சாதோக்கை நோக்கி, கடவுளின் பேழையை நகருக்கு திருப்பி எடுத்துச் செல். ஆண்டவரின் பார்வையில் எனக்கு கருணை கிடைத்தால் அவர் என்னை திருப்பிக் கொணர்ந்து அதனையும் அதன் உறைவிடத்தையும் நான் காணச் செய்வார். உன்மீது எனக்கு விருப்பமில்லை என்று அவர் கூறினால், இதோ நான் இருக்கின்றேன், அவர் விருப்பப்படியே எனக்கு செய்யட்டும் என்று கூறினார்.
தர்மை அன்புள்ளங்களே, உடன்படிக்கையின் பேழையில் இறைவனின் பிரசன்னம் தங்கியிருந்ததாக தாவீதும் இஸ்ரேல் மக்களும் நம்பி வந்த காலம் அது. அந்த உடன்படிக்கை பேழை இறைவனின் நகர் என்று அழைக்கப்படும் எருசலேமில் இருப்பதே பொருத்தம் என்று தாவீது அப்பேழையை மீண்டும் நகருக்கு கொண்டு செல்ல கட்டளையிட்டார். தன்னை கொல்ல துடிக்கும் மகனை விட்டு பிரியும் வேதனையை விட இறைவனின் பிரசன்னத்திலிருந்து தன்னை பிரித்து கொண்ட வேதனை தாவீதை ஆழமாக பாதித்திருக்க வேண்டும். அந்த வேதனையின் வெளிப்பாடுதான் இந்த இரு திருப்பாடல்களும். இந்த இரு திருப்பாடல்களையும் இணைத்து ஒரே பாடலாக நாம் கருதினால் இங்கு 3 பகுதிகள் இருப்பதை காணலாம். திருப்பாடல் 42:1-4 வரையிலான இறைவசனங்கள் முதல் பகுதி, 6-10 வரையிலான இறைவசனங்கள் இரண்டாவது பகுதி, திருப்பாடல் 43:1-4 வரையிலான இறைவசனங்கள் மூன்றாவது பகுதி. தளர்ந்து நொறுங்கிப்போன ஒரு மனதிலிருந்து எழும் துயரமான எண்ணங்கள், இறைவனின் பிரசன்னத்தை கோவிலை தேடிச் சென்ற அனுபவங்கள், உடைந்து போன உள்ளத்தில் உருவாகும் நம்பிக்கை என்று பல எண்ணங்கள், உணர்வுகள் இவ்விரு திருப்பாடல்களில் ஒலிக்கின்றன. இந்த எண்ணங்களையெல்லாம் நாம் அடுத்த வாரம் இன்னும் ஆழமாக சிந்திப்போம். இந்த 3 பகுதிகளின் இறுதியில் பல்லவியைப் போல் ஒரு பகுதி மும்முறை ஒலிக்கின்றது. இந்த பகுதி தாவீது கொண்டிருந்த இறை நம்பிக்கையை வெளிப்படுத்தும் ஒரு பகுதி. தாவீது வெளிப்படுத்திய அந்த நம்பிக்கை வரிகளோடு நமது இன்றைய தேடலை நாம் நிறைவு செய்வோம். அன்பர்களே,
என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கம் முறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன்.